الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَأْمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا وَنَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى صدق الله العظيم عن علي رضي الله عنه أنه قال كان في آخر كلامه صلى الله عليه وسلم الصلاة الصلاة وفيما ملكت أيمانكم ரவாஹு அபு தாவூத். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் அவனின் இறுதி தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அவர்களை பின்தொடரக்கூடிய நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து, குறிப்பாக தனிமையில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்வுமாறு முதலில் எனக்கும் அப்பால் நான் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்வேன். அருமை சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய நமக்கு பல தேவைகள் உள்ளதாக அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். ஏனைய படைப்பினங்கள் விடவும் அடியார்களை, மனிதர்களை அல்லாஹ் சிரேஷ்டமானவர்களாகவும் எல்லா வகையான தேவைகளுக்கும் சொந்தக்காரர்களாகவும் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆகமான வழிமுறைகளையும் வைத்திருக்கிறான். இந்த ஆகமான வழிமுறைகளை மனிதன் கடைபிடிக்காமல் தன்னுடைய மன உச்சைக்கு கட்டுப்பட்டு என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதின் காரணமாக அவன் மிக பெரும் பாவியாகவும் பாவத்தை செய்யக்கூடியவனாகவும் மாறுகிறான். வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் உள்ள ஒன்று அல்ல. சில சமயங்களில் அது மனிதனுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில சமயங்களில் அது பெரும் கவலையை தரக்கூடியதாக இருக்கும். இப்படி மாறி மாறி இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இதேபோல் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள், தேவைகள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவைகளை அல்லாஹ் கலந்ததாகத்தான் வாழ்க்கையை ஆக்கிக்கிறான். ஏன், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சிரேஷ்டமான நபிமார்கள் கூட தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வாழ்க்கையில் பல கட்டங்களை அடைந்துதான் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பூர்த்தி செய்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரண்டு வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதனுக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு வழிமுறைதான் மனிதன் தன்னது புத்திக்கு படக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்லாவால் படைக்கப்பட்ட இந்த மஹ்லூக் அஸ்பாபுகள், இவைகளை பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இதுவும் அல்லாவால் அனுமதிக்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட ஒரு விடயம்தான். தவறு கிடையாது, தப்பு கிடையாது. மனிதனுக்கு பிரச்சனை வரும், நோய் வரும், துன்பம் வரும். நோய் வந்தால் சிகிச்சை செய்ய வேண்டும், மறந்தெடுக்க வேண்டும். கஷ்டம் சிரமங்கள் வரும்போது அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கு. குடும்பத்துடைய தேவைகள், மனைவியுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், இப்படி ஏராளமான தேவைகளை அல்லாஹ் படைத்துதான் வைத்திருக்கிறான். இவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுக்கு பேர் தான் ஹஸ்பாப் என்று சொல்லக்கூடியது. சம்பாதிப்பதற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு கடை அல்லது ஒரு வியாபாரம் அல்லது ஏனைய தொழில் முறைகளை நாங்கள் செய்ய வேண்டும். இவைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இவைகள் மூலமாக வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையுடைய நடைமுறைகள் இவைகளை கொண்டு பூர்த்தியாக வேண்டும் என்பதுதான் இந்த சம்பாத்தியத்தையும் தொழில் ஏனைய தொழில் முறைகளுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அஸ்பாபுகளை உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வைத்திருக்கிறானோ, இதற்கு மாற்றமாக இன்னொரு வழிமுறையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் விரும்பியோ விரும்பாமலோ, நாம் விளங்கியோ விளங்காமலோ, இந்த விஷயத்தில் நாம் எல்லாரும் மறதியாளர்களாக இருக்கிறோம். இப்ப நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இதுதான். அந்த மாட்டமான விஷயம் என்னன்னு சொன்னா, அஸ்பாபுகளுக்கு மாட்டமான அமாலுகள். அஸ்பாப் உலகத்துடைய பட்டம், பதவி, தொழில், வாகனம், செல்வம், செல்வாக்கு, இவைகள் எல்லாம் அஸ்பாபுகள். இதற்கு மாட்டமான ஒரு வழிமுறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கு பேர் தான் அமால் என்று சொல்லக்கூடியது. மனிதனுடைய அன்றாட தேவைகள் எத்தனையோ இருக்கின்றன. இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அமால்களை தந்திருக்கிறான். நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும், அல்லாஹுடைய கசானா எவ்வளவு பெரிய விசாலமானது, அது மட்டில்ல முடியாதது, அது எல்லை கடந்தது. அப்படிப்பட்ட கசானாவில் இருந்து, பொக்கிஷத்தில் இருந்து நாம் பிரயோஜனம் அடைய வேண்டும், பலன் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் அல்லாஹ் தஆலா ஆமால்களை தந்திருக்கிறான். இதை நாங்கள் விளங்க மறந்துவிட்டோம். இன்றைக்கு நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம், தொழுகிறோம், நினைக்கிறோம் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வாரோம் என்று. அருமை சகோதரர்களே, இது எப்படி கடமையாக இருக்கிறதோ இது பெரும் பாக்கியமாகவும் இருக்கிறது. அல்லாஹுடைய கசானாவில் இருந்து நாம் உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சாதனமாகத்தான் அல்லாஹ் இந்த ஆமால்களை தந்திருக்கிறான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆமால்களை தந்திருக்கிறான். நாம் நன்றாக இதை விளங்க வேண்டும். விளங்கினோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா பிரச்சனைகளும், எல்லா சந்தர்ப்பங்களும், எல்லா தேவைகளிலும் போது இந்த ஆமால்களை நாம் முன்னிறுத்தி இவைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். இது பெரும் சிரமமான ஒரு காரியம் அல்ல. இது லேசான வழிமுறை. சம்பாதிப்பதை விடவும், தொழில் செய்வதை விடவும், இவைகளை விடவும் லேசான வழிமுறையில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிமுறைதான் இந்த ஆமாளுடைய வழிமுறைகள். அருமை சகோதரர்களே, நன்றாக விளங்க வேண்டும். இதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் மாட்டமான விளங்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, சந்தாதிக்கூடாது, எல்லாமே செய்யக்கூடிய ஒரு உண்டுதான். ஆனால் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒன்றுதான் அமால்களும். எல்லாருமே தொழிலாளிகள் தான், நானும் ஒரு தொழிலாளி தான். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதற்காக வேண்டும் சொன்னால், ஆமாலுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த ஆமாலுகள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் அமல்களை செய்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த ஆமாலுகள் மாறும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை ஆமாலுகளில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஆமாலுகள் 6 அமல்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த 6 அமல்களையும் நாம் கடைபிடிப்பவையானால், அதை பக்குவமாக செய்து வருவோமேயானால் நிச்சயமாக சந்தேகமில்லை, இவைகளை கொண்டு நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும். அருமை சகோதரர்களே, அந்த 6 அமல்களில் மிகப்பெரிய முதலாவது தலை சிறந்த அமல்தான் தொழுகை. தொழுகை என்கிறது சகோதரர்களே, இது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தரப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். தொழுகை மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்துடைய பாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் அல்லாஹ் இந்த தொழுகையை ஆக்கி வைத்திருக்கிறான். சாதாரண விஷயம் அல்ல. மனிதனுடைய அன்றாட தேவை, நாங்கள் காலையில் எழுந்தவுடனே முதலாவது சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் எங்களோட அன்றாட கணாயத்து, ரிஸ்குடைய தேவை, சாப்பாட்டுடைய தேவை, அண்டையுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமான ஒரு தொழுகையைத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த தொழுகை எப்படிப்பட்ட அமல் என்று சொன்னால், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், தொழுகையுடைய நேரங்களை அறிந்து தெரிந்து யார் அதை நேரங்களை பேடி தொழுது வருவார்களோ, தொழுகையுடைய நேரங்கள், இந்த நேரத்தில் லுஹருடைய தொழுகை, இத்தனை மணிக்கு அசருடைய தொழுகை, அதற்கு முன்னால் நான் தயாராக இருக்க வேண்டும், இத்தனை மணிக்கு சுபஹுடைய தொழுகை, அதற்கு முன்னால் நான் எழுந்து ஒளு செய்து சுபஹுடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வோடு அந்த நேரங்களை அழிந்து யார் தொழுகையுடைய நேரங்களை கணக்கிட்டு வைத்திருப்பார்களோ, இந்த நேரத்தை கணக்கிட்டு வைத்தவர்களுக்கு நபி அவர்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சொன்னார்கள். தொழுவதற்கு முன்னாலே நேரங்களை கணிப்பிட்டு இருந்தால், அதை தெரிந்து வைத்திருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் செய்த பரக்கத்துகளை போல் இந்த நேரங்களை அறிந்து வைத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் செய்வான் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாக்கியம். நேரங்களை, தொழுகையுடைய நேரங்களை அறிந்து வைத்திருப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு செய்த பரக்கத்துகளை போன்று அல்லாஹ் செய்வான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நேரத்தை விளங்கி வைத்திருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சிலவர்களுக்கு எத்தனை நேரத்தில் மற்றவங்க நினைவு காட்ட வேண்டியதாகி லூஹருடைய நேரத்தை, அசருடைய நேரத்தை, குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரத்தை மனிதன் மறந்து விடுகிறான். சில நேரங்களில் வேலை பழிவின் காரணமாக தொழுகையுடைய நேரத்தை மறந்து விடுகிறான். தொழுகையுடைய நேரத்தை மறந்து விட்டால் தொழுகை முன்பின்னாகிவிடும், கலாவாகிவிடும். இதனால் தான் தொழுகையை நேரத்தை அறிந்து வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அமல். அதை அறிந்து வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது, பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. தொழுகையுடைய நேரங்களே அறிந்து வைத்திருந்தால் தொழுதால் எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும். சகோதரர்களே, தொழுகையுடைய நேரங்களை அறிந்து வைப்பதில் ரூபமாக நம்முடைய ஆரம்ப வரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அதே போல் தொழுகையில் பேடுதலாக இருக்கும் பொழுது, எப்போது நாம் தொழுகையில் பேடுதலாக இருக்கும் காலமெல்லாம் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இவர் அன்றைய 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றுகிறாரோ, பேணுதலாக நிறைவேற்றுகிறாரோ, அவர் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறார். யார் ஐந்து நேர தொழுகையை பேணுதலாக தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அல்லாஹ்வில் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய துனியாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, தொழுகை லேசான அமல் அல்ல. இதை நாம் கடைபிடிப்பதில், பேணுதல் காட்டுவதில் மிகப்பெரிய அலட்சியம் செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தர்த்தீனியம். தர்த்தீனியம் தர்த்தீனியம் சொல்லுவோமே, இது வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயம்தான். வாழ்க்கையில் தர்த்தீனியம் இருக்கிறது. வாகனத்தில் தர்த்தீனியம் உள்ளது, வீட்டில் தர்த்தீனியம் உள்ளது. இது எதனால் உண்டாகும் என்பதையும் ஷரியத் நமக்கு விளக்கமாக சொல்லி தந்திருக்கிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில் தர்த்தீனியம் உண்டாவதற்கு ஆகப்பெரிய காரணம் தொழுகையில் சோம்பல் செய்வது, பொடுப்போக்காக இருப்பது. தொழுகையில் அசட்டியாக இருந்தாலே இந்த நிலைமை என்றால், தொழாமல் இருப்பவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருளாக இருக்கும்? எனவே சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு அமல் கவனத்தில் வைக்க வேண்டும். மனித உடலுக்கு தலையை போன்றது தீனுக்கு தொழுகை என்றார்கள் நபி அவர்கள். மனித உடலுக்கு தலையை போன்றது தீனுக்கு தொழுகை. எவன் தொழுகையை நிலை நிறுத்துவானோ அவன் தீனை நிலை நிறுத்தியவன் போல், எவன் தொழுகையை நிலை நிறுத்தவில்லையோ அவன் தீனை தகர்த்தவனை போல் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது தொழுகையை விடுவதனால். எனவே சகோதர பெரியார்களே, தொழுகை நமக்கு ஒரு பாரணமான விஷயம் அல்ல, இது ஒரு பாக்கியமான விஷயம். நாம் உறுதியெடுக்க வேண்டும் வாழ்க்கையில் தொழுகையை பேணுதலாக தொழுவேன் என்று. இதைக் கொண்டு ஈருலோகத்துடைய நன்மைகளும் வரக்கட்டுகளும் அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சாதனத்தை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். அடுத்த இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இரண்டாவது விஷயம், நம்முடைய அண்டாவுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வான ஒரு இரண்டாவது அமல் தான் நமக்கு தரப்பட்ட ஜிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனைக்காக வேண்டி ஜிக்ரை செய்வது. ஜிக்ர் இது மிகப்பெரிய ஒரு அமல். இது நம்முடைய ரிஸ்கை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு ஆயுதமாக எல்லாம் இந்த ஜிக்ரை வைத்திருக்கிறான். இவர் காலையில் மாலையில் நேரத்தை ஒதுக்கி ஜிக்ருக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குவார்களோ இவர்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால், அவருடைய ரிஸ்க் அந்த ஜிக்ரை இழுத்து கொண்டு வரும். சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நாங்க ரிஸ்க தேடி நாங்க அலைகிறோம், எங்கட கால் அடிக்கிறல்ல ரிஸ்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு அமலை தந்திக்கிறான்னு சொன்னா அதுதான் ஜிக்ர். காலையில் மாலையில் செய்யக்கூடிய ஜிக்ர் இருக்கே, இது சாதாரண விஷயம் அல்ல. இதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எளிதான வழியில், லேசான வழியில் தீர்க்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய சாதனமாக அல்லாஹ் ஜிக்ரே வைத்திருக்கிறான். யார் காலையில் மாலையில் ஜிக்ருக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குவார்களோ அவர்களுடைய இடைப்பட்ட நேரத்துடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குதுசியிலே சொல்லி காட்டினார்கள். காலையில் மாலையில் ஜிக்ருக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குவது, சகோதரர்களே, எல்லாத்துக்கும் நாம் நேரத்தை ஒதுக்குறோம். சாப்பாட்டுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், அதே போல நண்பருடைய பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்குறோம், பிள்ளைகளுக்காக மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குறோம். அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டும். இது சாதாரண அமல் அல்ல. காலையில் மாலையில் திக்ரு செய்வதற்காக நேரத்தை ஒதுக்குவது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல பிரச்சனைகளும் தீர்வதற்கு மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய சாதனமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் மற்ற விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குவது போல் ஜிக்ருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆகப்பெரிய ஜிக்ரு தான் அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் ஓதுவது. இதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். கியாமத்துடைய சமீபத்தில் பிரச்சனைகள் ஏராளமாக வரும். மனிதன் எண்ணி பார்க்க முடியாத பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நபி அவருடன் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று சொல்லி நபி அவர்கள் ரெண்டு விஷயங்களை சொன்னார்கள். கலாமுல்லாஹ் வ திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதும் தான். பிரச்சனைகள் உலகத்தில் கூடிக்கொண்டே போகும். நேற்றையை போன்று இன்றை இருக்காது. இன்றைக்கு நேற்றை விட பிரச்சனை அதிகமாக இருக்கும். இன்றைய விட நாளைக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இதே போலத்தான் வரக்கூடிய ஆட்சியாளர்களும் ரொம்ப பயங்கரமானவர்களாக இருப்பார்கள். ஆட்சியாளர்கள் மூலமாக, அதிகாரிகளின் மூலமாக பிரச்சனைகளும் இன்னல்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். கியாமத் வரைக்கும் நிலைமை இப்படிதான் இருக்கும். எனவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நபி அவர்கள் இரண்டு சொல்யூஷன்களை, தீர்வுகளை நமக்கு தந்துள்ளார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய வேதத்தை அதிகமாக ஓதுவதும், அடுத்தது அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வதும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணற்ற நன்மைகளை, பிரச்சனைகளை தீர்வதற்கு வழிமுறைகளை வைத்திருக்கிறான். சில சூராக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு நமக்கு தந்திருக்கிறான். இந்த சூராக்களை ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள் தீர்வதற்கு வழிமுறையை, வீட்டில் பிரச்சனையா துன்பமா, வீட்டில் தருத்தீனியமா, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான்கள், துன்பங்கள் அகற்றப்படும். அந்த வீட்டில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளப்படும். குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். அந்த வீட்டில் ஷைத்தான் தூரமாகி மலக்குகள் பிரவேசம் ஆவார்கள் என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கராவை பற்றி நமக்கு குறிப்பிட்டுள்ளார்கள். எந்த வீட்டில் சூரத்துல் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டை வறுமை அணுகாது என்பதாகவும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் நபி அவர்கள் சூரா யாசீனை பற்றி சொன்னார்கள். சூரா யாசீன் எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஓதப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேறும். துன்பம் நீங்க ஓதினால் துன்பம் நீங்கப்படும். பிரச்சனை கவலைகள் நீங்க ஓதினால் பிரச்சனை கவலைகள் நீரும். குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓதினால் குழந்தை கிடைக்கும். சுகப்பிரசவம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் யூசூரா யாசினை ஓதினால் சுகப்பிரசவம் அடையும். இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நபி அவர்கள் சூரா யாசினுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே சகோதரர் பெரியார்களே, குர்ஆன் மிகப்பெரிய ஆயுதம், நோய் நிவாரணி. சில நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோய்கள், கடுமையான நோய்கள், இவைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்தியா அனைத்து நோய்களுக்கும் நிவாரணி, அனைத்து நோய்களுக்கும். தீர்க்க முடியாத, டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயா இருந்தாலும் அந்த நோய்க்குரிய நிவாரணை அல்லாஹ் குர்ஆனில், சூரத்துல் ஃபாத்தியாவில் வைத்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, மிகப்பெரிய சாதனம் குர்ஆன். எனவே குர்ஆன் ஓதுவதையும் ஜிக்ரு செய்வதையும் வாழ்க்கையில் கடைபிடித்து வர வேண்டும். இமாம் அஹமதின் அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவு சொல்லிக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் வெட்கப்பட வேண்டும். எப்படிப்பட்டவன் மனிதன் என்று சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ருக்குவாவது, ஒரு ஐநாவது குர்ஆனில் ஓத கிடைக்காமல் அவனுடைய நாள் கழியக்கூடிய நாளாக இருந்தால் அப்படிப்பட்ட அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப்படுவதை வெட்கப்பட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இன்றைக்கு சகோதரிகளை, நமக்கு நடந்த ஆகப்பெரிய கைசேதம் தான் நாம் குர்ஆனை ஓத மறந்து விட்டோம். குர்ஆனை எடுத்து பார்ப்பதற்கு நமக்கு நேரமில்லை. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி எடுபட்டு விட்டது. எத்தனை பேர் குர்ஆனை அன்றாடம் ஓதுகிறோம்? ஆக குறைந்தது ஒரு ருக்குவாவது ஒரு நாளைக்கு ஓத வேண்டும் என்ற உணர்வு யாரிடம் இருக்கிறது? ஆண்களுடைய நிலையம் இப்படிதான், பெண்களுடைய நிலைமை இதைவிடப்படு மோசமாக இருக்கிறது. எனவே ஒரு நாள் கூட கழியப்படாது, குர்ஆனை பார்க்காத ஓதாத ஒரு நாள், அப்படி ஒரு வைராக்கியம் எடுக்க வேண்டும் வாழ்க்கை. சகோதரர்களே, நான் என்ன வேலையா இருந்தாலும் படுக்கைக்கு போவதற்கு முன்னால் ஒரு ருக்குவையாவது குர்ஆனை ஓதிவிட்டுத்தான் படுப்பேன் என்ற உணர்வு நமக்கு வருமேயானால் அண்டைக்கு இன்ஷால்லா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். ஆக இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் அல்லாஹ்வுடைய திக்ர். அதில் ஆக விசேஷமானது குர்ஆன் திலாவத். எனவே ஜிக்ருக்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும், குர்ஆனுக்கும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். மூணாவதாக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம் தான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது, அல்லாஹ்விடத்தில் செய்த பாவனுக்கு இஸ்திக்ஃபார் செய்வது. சாதாரண விஷயம் அல்ல சோலை பிரியால், இஸ்திக்ஃபார் இது இந்த அளவு ஒரு விசேஷமான அமல் என்று சொன்னால், ஒரு நபி இருந்தால் அந்த உம்மத்துக்கு என்ன உதவிகள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நபிக்கு சமமான உதவியை தரக்கூடிய ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார். மா கான் அல்லாஹு யுஅத்திபஹும் வஅந்த ஃபீஹிம் வமா கான் அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அவர்கள் மத்தியில் இருக்கும் போது நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம், அதே போல் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் நாம் அவர்களை வேதனை செய்ய மாட்டோம். ஒரு நபி இருந்தால் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்குமோ, அருள் கிடைக்குமோ, பரக்கத்துகள் கிடைக்குமோ, அதே போல ஒரு நபிக்கு சமமான ஒரு அமல் தான் சகோதரர்களே இஸ்திக்ஃபார் என்பது. சாதாரண விஷயம் அல்ல. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜா. யார் இஸ்திக்ஃபாரை வலிமையாக்கிக் கொள்வார்களோ, இஸ்திக்ஃபாரை வலிமையாக்கிக் கொள்வார்களோ, வலிமையாக்கிக் கொள்வது என்று சொன்னால் அதற்கு இன்னொரு கருத்து இருக்கிறது. இஸ்திக்ஃபாரை யார் மன் அக்ஸரல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்வார்களோ, இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்யும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 மேலேயாவது, ஆக குறைஞ்சது 1000 இஸ்திக்ஃபாரை செய்யும். சிலவங்க யோசிக்கலாம் அப்படின்ட்டு, நாங்க எப்படி செய்யறது இஸ்திக்ஃபார், லேசான இஸ்திக்ஃபார் நமக்கு தரப்பட்டீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதுவும் இஸ்திக்ஃபார், ரப்பிக்ஃபிர்லி இறைவா என்ன மன்னிச்சிரு அதுவும் இஸ்திக்ஃபார், லேசான இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபார் நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு 1000 இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு உங்களுக்கு உச்ச நேரம் போவாது, ஒரு அரை மணித்தியாலத்தை இருந்தால் செய்யலாம். ஆக லேசான இஸ்திக்ஃபார் தரப்பட்டீங்க, ரப்பிக்ஃபிர்லி சொன்னாலும் இஸ்திக்ஃபார் தான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னாலும் இஸ்திக்ஃபார் தான். இதை விட பெரிய இஸ்திக்ஃபாருக்கு போறேன்னு சொன்னா, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் குல்லி தம்பின் வா தூப் இலை. இப்படியான இஸ்திக்ஃபார்களையும் செய்யலாம், மிகப்பெரிய விசேஷங்கள் இருக்கின்றன. ஆக இஸ்திக்ஃபாரை நாம் வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்வோமேயானால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அனைத்து பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலையை தருகிறான். அனைத்து பிரச்சனைகள் அதிலிருந்து கலரக்கூடிய வழியை எல்லாம் நமக்கு காட்டி தருவான் இஸ்திக்ஃபார் மூலமா. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை வலிமையாக்கிக் கொள்வார்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மக்ரஜ, அனைத்து கஷ்டங்களின் இருந்தும் விடுதலையாகக்கூடிய வழியை எல்லாம் காட்டிக்கொள்ளும். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜ, எல்லா கவலைகள்ல இருந்தும் சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கும். அவர் நிறையாக புறத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு அவருக்கு ரிஸ்கை எல்லாம் ஏற்பாடு செய்வான். மிகப்பெரிய வாக்குறுதிகள் சகோதரர்களை இஸ்திஃபாரருக்கு கொடுக்கப்பட்டு, பிரச்சனைகள் நீரும், துன்பங்கள் நீரும், நமது நினையாத புறத்திலிருந்து நமக்கு ரிஸ்க் கிடைக்கும் இந்த இஸ்திஃபாரின் மூலமாக. ஆக நாம் இஸ்திஃபாரை வலிமையாக கடைபிடிக்கக்கூடியதாக காலையில் மாலையில் நேரங்களை ஒதுக்கி, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபார், ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் இஸ்திக்ஃபார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவனங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். எனவே நீங்களும் இஸ்திக்ஃபார் செய்வதையும் தௌபா செய்வதையும் நீங்கள் வழக்கமாகிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டுள்ளார். எனவே வாழ்க்கை ஒரு அம்சமாக, ஒரு அமலாக நாம் இதை ஆகிக் கொள்ள வேண்டும். காலையில் மாலையில் நேரத்தை ஒதுக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை நினைத்து. மனிதனுடைய ஒரு இயற்பு தன்மைதான், மனிதன் தன்னுடைய நன்மைகளை நினைவு வைத்திருப்பான், ஆனால் பாவங்களை மறந்து விடுவான். பாவங்கள் மறந்து மறக்க மடிக்கப்படுகின்றன. பாவங்கள் மறந்து விடுவதின் காரணமாக எத்தனை பாவங்கள் செய்தேன் என்று மனிதனுக்கு நினைவில் நிற்பதில்லை. அன்றாடம் பார்வையால், கேள்வியால், பேச்சியால் பாவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு எண்ணிக்கையில் அளவில்லை. ஏன்? பாவங்களை மனிதன் மறந்து விடுவான், நன்மை செய்வதை நினைத்து வைப்பான். ஜும்மாக்கு வந்தோம், தொழுதோம், குத்துபாவை கேட்டோம், நினைவில் இருக்கும். ஜும்மாவுக்கு வரும் வழியில் யாரையாவது நாம் ரீபத் பேசியிருப்போம், அல்லது ஜும்மாவை தொழுதுவிட்டு செல்லும் வழியில் யாரையாவது ரீபத் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம். இவைகள் நினைவுக்கு நிற்பதில்லை, மறந்து விடுவோம். இவைகளும் பாவம்தான். எனவே சகோதரர்களே, பாவங்கள் நினைவில் நிற்பதில்லை. அதனால் பாவத்துடைய எண்ணிக்கையும் நமக்கு தெரியாது, அளவு கடந்து பாவங்கள் செய்கிறோம். எனவே தான் நாம் இஸ்திக்ஃபாரை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 1000 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குமேயானால், பெரும்பாலும் அநேக மாணவர்களிடத்தில் ஒரு நாளைக்கு 1000 தீமைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. எனவே 1000 இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அந்த தீமைகள் இல்லாமலாக்கப்படுகின்றன, அந்த தீமைகள் மன்னிக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, தீமைகள் நன்மைகளாக மாற்றப்படுகின்றன. சுபஹான். எனவே இஸ்திக்ஃபாரை நாம் வளமையாக்கி கொள்ளும் என்றால் வாழ்க்கையில் சகல பிரச்சனைகளும் துன்பங்கள் நீங்குவதற்கு இது மிகப்பெரிய ஒரு வழியாக அமைகிறது. இது மூணாவது விஷயம். நாலாவது ஒரு விஷயம்தான், நம்முடைய வாழ்க்கையில் சகல துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்குவதற்குரிய மிகப்பெரிய ஒரு அமல் தான், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். கன்சும் மின் குனூஸில் ஜென்னா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சொர்க்கத்துடைய புதையல்களில், புதையல்களில் ஒரு மிகப்பெரிய புதையல்களில் ஒன்று என்று சொன்னார். மேலும் சொன்னார்கள், யார் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் ஓதி வருவார்களோ 99 விதமான பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள் இவைகளில் இருந்து மிகப்பெரிய விடுதலை அல்லாஹ் கொடுக்கிறான் இந்த லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று ஓதி வருவார். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். அலியில் அதையும் இதை சேர்த்துக் கொண்டாலும் சரி, சேர்க்காவிட்டாலும் சரி. சோலை பெரியார்களே, சும்மரிக்கிற நேரம், வாகனத்தில் போற நேரம், கடையில் இருக்கிற நேரம், மற்ற விஷயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், இந்த நேரத்தில் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் இவைகளை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறது, அதிகமாக ஓதுறது. நபி அவங்க சொன்னாங்க, 99 விதமான நோய்கள் பிரச்சனைகளுக்கு இது நிவாரணம் என்று சொன்னார். எந்த ஒரு ஒரு பிரச்சனை எடுத்துக்கொள்வோம், இந்த 99க்குள்ள வரும். குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை, எல்லாமே 99க்குள்ள தான் வரும். அப்படிப்பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், நோய்கள் இவைகளுக்குரிய பரிகாரம் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இத்தனை பேர்கள் சில ஒரு தீர்க்க முடியாத நோய், டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு சொல்லப்பட்டது லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாவை ஓதிக்கொண்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதை ஓதிக்கொண்டு வந்தாரு, அவருக்கு சுகம் கிடைத்தது. டாக்டர்களும் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இவருக்கு சுகம் கிடைத்தது? அவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான ஒரு ஒரு ஜிக்ரு தான் இந்த அமல் தான், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். விசேஷமான ஒரு அமல், துனியாவுடைய சகல பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் தான் லா ஹவுல வலா குவ்வத. எனவே நாலாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அமலாக அல்லா இந்த லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாவை தந்திருக்கலாம். ஐந்தாவது என்னன்னு சொன்னா சலவாத், நபி அவர்கள் மீது சொல்லக்கூடிய சலவாத். இந்த சலவாத்துகளை நாம் ஓய் வறுமையானால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத்துகள் உண்டாவதற்கு ஒரு சாதனமாக அல்லாஹ் சலவாத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்கள் நபி மீது சலவாத் ஒரு விருத்தம் சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 தடவை ரஹமத்துகளை பொழிகிறான். அல்லாஹ்வுடைய அருள் மலை எங்கள் மீது 10 தடவை பொழிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத் எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சகோதரர்களே, சலவாத் சாதாரண அமல் அல்ல, பரக்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனம் தான் இந்த சலவாத். எனவே இவையை நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது ஐந்தாவது விஷயம். ஆறாவது ஒரு விஷயம் தான் சதக்கா. இந்த சதக்காவின் மூலமாகவும் நம்முடைய துனியாவுடைய தேவைகள் பூர்த்தியாகும், வரக்கூடிய பலாய் முசீபுகள் நீங்கும், நோய்கள் நிவாரணைக்கு மிகப்பெரிய மருந்தாக அமையும் இந்த சதக்கா. உங்களுடைய பிரச்சனைகளை சதக்காவை கொண்டு நீங்கள் நிவர்த்தி ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோயாளிகளை சதக்கா செய்வதன் மூலமாக குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே சகோதரர்களே, இந்த ஆமால்கள் நமக்கு தரப்பட்டது தொழுகை, ஜிக்ர், குர்ஆன் திலாவத், இஸ்திக்ஃபார், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, சலவாத், அடுத்தது சதக்கா. இந்த ஆறு அமல்கள், சொல்லப்பட்ட ஆறு அமல்களும் நம்முடைய வாழ்க்கையுடைய சகல பிரச்சனைகளும் தீர்வதற்கும், துன்பங்கள் துயரங்கள் நீங்குவதற்கும் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஆமால்கள். எனவே ஆமால் தரப்பட்டது அல்லாஹ்வுடைய கஜானாவிலிருந்து நமக்கு உதவி பெறுவதற்காக வேண்டி, நமக்கு பாரமாக ஆக்குவதற்காக இந்த அமல்கள் தரப்படவில்லை. எனவே இந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ சஹாபாக்களுடைய சருதைகள், எதிரியிடமிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் தொழுகையின் மூலமாக. யுத்தத்தில் எதிரிகளுக்கு முன்னால தோல்விதான் நிச்சயம் என்ற சந்தர்ப்பத்திலும் கூட தொழுகையின் மூலமாக, ஜிக்ரின் மூலமாக அல்லாவிடம் உதவி தேடினார்கள். அல்லாவுடைய பாதையில் வெளியாய் போகிறார்கள். முன்னால் குறுக்கிடுகிறது, நதி குறுக்கிடுகிறது, பயங்கரம், அபாயம், எப்படி கடக்க முடியும் என்று சொல்லி யாராலையும் நம்ப முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அல்லாவுடைய ஜிக்ரை மொழிவதன் மூலமாக இதனால் என்ன செய்தார்கள், தன்னுக்கு மேலால் சஹாபாக்கள் நடந்தார்கள். இது அல்லாஹ் தஆலா ஜிக்ரின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம். எனவே அப்படிப்பட்ட ரப்பு அல்லாஹ் தான் இன்றும் இருக்கிறான். நாம் உதவி தேடுக, நாம் கஞ்சத்தனம் காட்டுகிறோம். அமால்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை வாழ்க்கையில் ஒரு அம்சம் என்பதை நாம் மறந்துவிட்டோம். இதனால் நாம் வெறுமனே தொழுகை ஒரு கடமை, நோன்பு ஒரு கடமை, ஏனைய அமல்கள் கடமை என்ற ரீதியில் அந்த அளவு நாம் மட்டுப்படுத்திவிட்டோம். இவைகள் மூலமாக உதவி தேடுவதை நாம் நிறுத்திக் கொண்டோம். சகோதரர்களே, பெரியார்கள் நன்றாக விளங்க வேண்டும், இந்த அமல்கள் நமக்கு தரப்பட்டது அல்லாவிடம் இருந்து உதவி தேடுவது கொள்வதுதான். எனவே இவைகளை கொண்டு நாம் உதவி பெறுபவர்களாக நாம் மாற வேண்டும். ஆனால் இந்த அமல்களை ஒரு நிபந்தனையோடு செய்ய வேண்டும். அந்த நிபந்தனை இருந்தாதான் இந்த அனைத்து அமல்கள் மூலமாக நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தேவைகள் பலன்கள் கிடைக்கும். அது எந்த நிபந்தனை என்று சொன்னா, அதுதான் உள்ளச்சம், இஹ்லாஸ். இவைகளை அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாசுடன் செய்யுமே ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த தொழுகையின் மூலமாக, குர்ஆனின் ஓதுவதன் மூலமாக, ஜிக்ரு செய்வதன் மூலமாக, சலவாத் சதக்காவின் மூலமாக, லா ஹவுல வ லா குவ்வத்த இல்லா பில்லா இப்படியான அமல்கள் மூலமாக சந்தேகம் இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆமாளிகளின் மூலமாக அல்லாவிடம் உதவி பெறக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. யாதா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய அமல்களை இஹ்லாசுடைய அமல்களாக ஆக்கி வைப்பாயாக, உன்னிடம் உதவி பெறக்கூடிய அமல்களாக, ரூஹ ஓட்டமுள்ள அமல்களாக நம்முடைய அமல்களை ஆக்கி வைப்பாயாக. நம்முடைய அமல்களை கொண்டு உன்னிடம் உதவி பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலெல்லாம் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக.